நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், தென்னாப்பிரிக்க துணை அதிபர் நாளை இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் அந்த விஜயம் இருதரப்பு விஜயம் மட்டுமே என்று அதன் வெளியுறவுத்துறை அமைச்சர் நியோமல் பெரேரா கூறுபவை.
லங்காவை சாமவிட்டமே மத்திய லங்காவை
சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்னர் விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் முஸ்லிம் மக்களின் குடும்பங்கள் காவல்துறையினரிடம் முறைப்பாடுகளை பதிவு செய்து வருவது பற்றிய செய்திகள்.
அவர் 90ஆம் ஆண்டு லொரி கொண்டு போனவர் வரும்போது கடத்தப்பட்டார் குறுக்கமடத்தில். அவர் எல்டிடி பயங்கரவாதியெல்லாம் கடத்தப்பட்டார்.
அதில் ஒரு ஃபாதர் ஒரு ஆளும் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்து 2 நாளை பிறகு உங்களோட கடமையை செய்யுங்கன்ட்டு சொன்னாங்க. அம்மா இருக்க கடமையே.
தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கட்டிடச் சுவர் விடிந்து 11 பேர் பலியாகியுள்ள விவரங்கள். நாகரிக கோமாளிகளின் 13வது பகுதி. மகாராஜா திலீப் சிங்கின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு செல்வது பற்றிய செய்திகள் ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பாலத்தீன 13வயது சிறுவனான முகமது அபு காதீர் கடந்த வாரம் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் யூத சந்தேக நபர்கள் பலரை இஸ்ரேலிய அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த கொலைக்கு தேசியவாத நோக்கம் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதாக ஊடகச் செய்திகளும் பெயர் குறிப்பிடாத அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள். 3 இஸ்ரேலிய சிறுவர்கள் கடந்த மாதம் கொல்லப்பட்டதற்கான பழிவாங்கலாக யூத கடும்போக்கிடுவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட பதில் தாக்குதலாக இது இருக்கலாம் என்ற சந்தேகத்தினால் தூண்டப்பட்ட பாலத்தீனர்கள் வன்செயலில் ஈடுபட்டிருந்தார்கள். பாலத்தீன தீவிரவாத குழுவான ஹமாஸ் மீது இந்த கொலைக்காக இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஹமாஸ் அதனை மறுத்திருக்கின்றது.
இதேவேளை கொலை செய்யப்பட்ட முகமது அபு காதிரின் அமெரிக்க உறவுக்கார பையனை வீட்டுக்காவலில் வைக்குமாறு இஸ்ரேலிய நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. தனது உறவுக்கார பையனின் படுகொலையை அடுத்து வெடித்த வன்முறைகளின் போது 15 வயதான தாரிக் காதீர் தடுத்து வைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது காதீர் ஆயுதம் தாங்கிய அதிகாரிகளை தாக்கியதாக போலீசார் கூறுவதை அவரது குடும்பத்தினர் மறுத்துள்ளனர். தாரிக் காதீரை போலீசார் தாக்கியது குறித்த வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கின்ற நிலையில் அது குறித்து விசாரிப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். இது குறித்து விசாரணை நடத்துமாறு அமெரிக்கா கோரியிருக்கின்றது.
டொனாட்ஸ்க் நகரில் கிழக்கு யுக்ரைனுக்கான ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்கள் மீண்டும் திரண்டு வருவதாக கூறப்படுகின்றது. அரசாங்க படைகளால் ஸ்லோவன்ஸ்க் உட்பட பல இடங்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அவர்கள் ஹோர்லோவிக் நகரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 10 லட்சம் மக்கள் வாழ்கின்ற இடம் என்றபடியினால் டொனட்ஸ்கை கைப்பற்றுவது அரசாங்கத்துக்கு முக்கிய சவாலாக இருந்ததாக கியேவில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறியிருக்கின்றார். பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக லெனின் சதுக்கத்தில் 100க்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை தொடரப்போவதாக யுக்ரைனிய அரசாங்கம் கூறுகின்றது.
ஆப்கானில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலுக்கான முதற்கட்ட முடிவுகளை திங்களன்று அறிவிக்கும் போது அந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகள் குறித்த விரிவான கணக்காய்வு ஒன்றை தேர்தல் ஆணையம் நடத்தும் என்று தான் எதிர்பார்ப்பதாக மூத்த அமெரிக்க செனட்டர் ஒருவர் கூறியிருக்கிறார். கடந்த மாதம் நடந்த தேர்தலில் நடந்த முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அங்கு சென்றிருக்கின்ற செனட்டர் கார்ல் லெவினின் இந்த கோரிக்கை வந்திருக்கிறது. தனது போட்டி வேட்பாளரான அஷ்ரப் கானிக்கு ஆதரவாக வாக்கு மோசடிகள் நடந்திருப்பதாக அப்துல்லா கூறியிருக்கிறார்.
சோமாலியாவுக்கு அருகே இருக்கின்ற கென்னிய கடற்கரையோர குடிப்புகள் மீது நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் 29 பேர் கொல்லப்பட்டதாக கென்யாவின் உள்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. டானா ஆற்று கவுண்டியில் ஹம்பாவில் 20 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை சோமானிய எல்லைக்கு அருகாக லுமா கவுண்டியில் இருக்கின்ற வணிக நிலையம் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் பலியாகியிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கு மக்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை பார்க்க கூடியிருந்தார்கள். கடந்த மாதம் 60க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்ட எம்பெக்டோனிக்கு அருகாக 2வது தாக்குதல் நடந்திருக்கின்றது. தாமே இந்த தாக்குதல்களை நடத்தியதாக சோமாலிய இஸ்லாமிய குழுவான அல் ஜபாப் கூறியிருக்கின்றது.
பிரிட்டனில் சிறார் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பான 100க்கும் மேற்பட்ட அதிகாரப்பூர்வ கோப்புகள் காணாமல் போயிருக்கின்றமையை அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. 1980கள் மற்றும் 90கள் காலப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 20 ஆண்டு காலத்தை உள்ளடக்கிய கோப்புகளை காணாமல் போயிருப்பதாக அரசு தலைமைச் செயலகத்தின் மூத்த சிவில் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் சிலரும் சிறார் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றஞ்சாட்டம் ஆவணங்கள் காணாமல் போயுள்ள இன்னொரு சம்பவம் தொடர்பில் மூத்த சிவில் சேவை அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கின்ற முன்னாள் மூத்த அரசாங்க அமைச்சரான டேவிட் பிரபு குற்றச்சாட்டுக்களை மூடி மறைத்து நிர்வாகத்துறையினரை காப்பாற்றும் முயற்சிகள் நடந்திருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். தென்னாப்பிரிக்காவின் துணை அதிபர் சிறில் ராமபோசா இரண்டு நாள் விஜயமாக நாளை இலங்கை செல்ல உள்ள நிலையில் அவரது வருகைக்கும் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இலங்கை அரசின் வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சர் நியோமெல் பெரேரா பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தென்னாப்பிரிக்கா சென்று இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு தடைபட்டு போயிருக்கும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு தாங்கள் ஒரு அனுசரணையாளராக இருக்க முன்வந்து தென்னாப்பிரிக்க தரப்பு பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்திருந்தனர் என்பதையும் நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். கூடுதல் செய்திகளுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலாடி செல்வா தலைமையிலான அரசாங்க தூதுக்குழுவினரும் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களும் கடந்த காலங்களில் தென்னாப்பிரிக்காவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயங்களை மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்திருக்கின்றனர். அதன் பின்னர் தென்னாப்பிரிக்காவின் துணை அதிபர் சிறில் ராமபோசா அதிபர் ஜேக்கப் ஜூமாவின் இலங்கை தொடர்பான சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலேயே இரண்டு நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை செல்கிறார் சிறில் ராமபோசா. எனினும் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கும் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் சிறில் ராமபோசாவின் இலங்கை விஜயத்துக்கும் இடையே தொடர்பு இல்லை என்று வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் நியமல் பெரேரா பிபிசியிடம் கூறினார். சகல இனங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு திட்டம் ஒன்றை உள்நாட்டுக்குள்ளேயே காண்பதுதான் அரசாங்கத்தின் நோக்கம் என்று இலங்கையின் துணை வெளியுறவு அமைச்சர் கூறியிருந்தார். தமிழ் கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு அனுசரணையாளராக சிறில் ராமபோசாவின் இலங்கை விஜயம் அமையவில்லையா என்று பிபிசி கேள்வி எழுப்பியது.
එහෙම කිරීමට අවශ්‍යතාවයක් නැහැ. තියෙන්නේ බලාපොරොත්තු වෙනවා නම් අනිකුත් රටවල් වලින් ඉල්ලීම් කරන්න ඒක ගැන අපි
வேறு நாடுகளின் தலையீடு அவசியம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதிர்பார்த்தால் அதற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அதற்கு தாங்கள் மதிப்பளிக்கிறோம். ஆனால் தமிழ் சிங்கள மக்களின் எதிர்பார்ப்புகளை நாட்டின் அரசியலமைப்புக்குள் இருக்கின்ற ஏற்பாடுகளுக்கு அமைவாக நிறைவேற்றுவதுதான் ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பு என்று இலங்கையின் துணை வெளியுறவு அமைச்சர் நியமல் பெரேரா பிபிசியிடம் கூறினார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. 24 ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டம் குறுக்கல் மடம் பகுதியில் விடுதலை புலிகள் என்று கருதப்படுபவர்களால் கொலை செய்யப்பட்ட முஸ்லீம்களின் உடல்களை தோண்டி எடுப்பது தொடர்பில் காவல்துறையினரிடம் முறைப்பாடுகளை பதியும் நடவடிக்கை இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
1990 மட்டக்களப்பு குறுக்கல் மடம் சம்பவத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் முஸ்லிம்களின் புதைகுழிகள் தொடர்பாக தற்போது உறவினர்களிடமிருந்து போலீசாரால் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இன்று தொடக்கம் நாளை மறுதினம் வரை காத்தாங்குடி போலீஸ் நிலையத்தில் இந்த முறைப்பாடுகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் பதிவு செய்வதற்கான விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று முதல் நாள் மட்டும் 28 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளர்களை பொறுத்தவரை ஓர் இருவரை தவிர ஏனையோர் பெண்கள் என்றும் அறிய முடிகின்றது.
அவரே 90 ஆம் ஆண்டு லொரி கொண்டுட்டு போனவர் வரும்போது கடத்தப்பட்டாரு குறுக்க மடத்தில். அவர் எல்டி பயங்கரவாதியெல்லாம் கடத்தப்பட்ட
கல்முனையிலேருந்து எங்களது சகோதரர்கள் காத்தாங்குடி நோக்கி வரும்போது எல்டிடியால் குறுக்கல் மடத்தில் வச்சு எங்களை பொருட்களையும் எங்கள் ஆட்களையும் கடத்தி பொருட்களை கொள்ளையடித்து விட்டு எங்கள் ஆட்களை கொலை செஞ்சு குறுக்கல் மட பகுதியில் புதைத்திருக்கிறார்கள்.
அதில் ஒரு ஃபாதர் ஒரு ஆளும் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்து ரெண்டு நாளை பிறகு உங்களோட கடமையை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அம்மா இருக்க கடமையை செய்யுங்கன்னு சொன்னாங்க.
குறுக்கல் மடம் சம்பவத்தில் காணாமல் போனவர்கள் பற்றிய சரியான எண்ணிக்கை இதுவரை உறுதிப்பட வெளியாகவில்லை. ஆனால் காத்தாங்குடி பிரதேசத்தில் உள்ள 61 குடும்பங்களைச் சேர்ந்த 68 பேர் இந்த சம்பவத்தில் காணாமல் போயுள்ளமை தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் பதிவாகி உள்ளதாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஃபாரூக் முகமது ஷிப்லி கூறுகின்றார்.
1990 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12 ஆம் தேதி கல்முனையிலிருந்து காத்தாங்குடி நோக்கி வந்து கொண்டிருந்த முஸ்லீம்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் குறுக்கல் மடத்திலே கடத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கு கடற்கரை ஓரத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி நாங்கள் அறிந்ததிலிருந்து அதனுடைய அந்த உடல்களை தோண்ட வேண்டும் என்கின்ற நடவடிக்கையை நாங்கள் கடந்த 7 மாதங்களாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். காணாமல் போன சம்பந்தமாக ஆராய்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுடைய தலைவருடன் நாங்கள் இது சம்பந்தமாக கதைத்த பொழுது அவர் இதனை போலீஸ் முறைப்பாடு மூலம் செய்ய வேண்டும் என்று எங்களிடம் கேட்டிருந்தால் அந்த முறைப்பாடுகளை கருத்தில் கொண்ட களுவாஞ்சூடி நீதிபதி அவர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் 18 ஆம் தேதி அந்த புதைகுழிகளை தோண்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் அவர்களுடைய காணாமல் போனவருடைய உறவுகளுடைய எஞ்சிய அதாவது ஏற்கனவே களுவாஞ்சூடி போலீசிலே முறைப்பாடு செய்ய தவறியவர்களை அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் அந்த முறைப்பாடுகளை நாங்கள் பதிவு செய்து ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
தனது சகோதரர் இருவர் சம்பவத்தில் காணாமல் போனதாக கூறும் ஹாசிம் முகமது ஹனிஃபா குறுக்கல்மடம் கடலோரம் புதைகுழிகள் இருப்பதாக நம்பிக்கையுடன் கூறுகின்றார். கடந்த கால சூழ்நிலை காரணமாகவே ஏற்கனவே இது தொடர்பில் தாங்கள் அக்கறை கொள்ள முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
எங்களோட சகோதரர் ரெண்டு பேர் கல்முனை இருந்து லொரியில சாமான் ஏற்றிட்டு வர டைம்ல குறுக்கல்மடத்தில் கடத்தினார்கள். கடத்தி கொண்டு போய் பொருட்களையும் கொள்ளையடிச்சு எங்களோட உயிர்களையும் கொண்டு குறுக்கல்மட பகுதியில் புதைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய உடம்புகளை எடுத்து பொடிகள் எடுத்து எங்களுக்கு தந்தால் நாங்கள் எங்களோட மார்க்க கடமைப்படி அதை செய்து கடமைகள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். 90ஆம் ஆண்டுலேருந்து இதுவரைக்கும் போராட்டங்கள் பல இடங்கள்லையும் இது சம்பந்தமான முறையில் நிறைய முறைப்பாடு செஞ்சோம். இதுவரைக்கும் எந்த இதுவும் இல்லை. தற்போது இதில் நாங்கள் ஜனாதிபதி ஆணைக்குள் முன்னிலையும் இது சம்பந்தமான முறைப்பாடு செஞ்சு இதை விசாரணைக்கும் போயிருக்கிறோம். போய் இந்த அடிப்படையில் இந்த பொடி கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 24 வருடங்களாக நாங்கள் போராடி இப்போதைக்கு நாங்கள் அதை ஒரு முடிவான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதில் இந்த போலீஸ் என்ட்ரி கொடுத்துருக்கிறோம். அந்த நிலைமை நல்லா வந்த டைமில் தமிழ் சகோதரர்கள் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் உடாக்களை புதைச்சாங்கன்றதை எங்களுக்கு தகவல் தந்தாங்க. அதை பிற்பாடு நாங்கள் அதை சென்று பார்த்து அந்த இடங்களை அடையாளம் கண்டோம். கண்ட பிற்பாடு தான் நாங்கள் அதை சம்பந்தமான முறையில் முயற்சியில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்த நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இடத்துல இருக்கேன்னா எங்களுக்கு சொன்ன ஆக்களும் எங்களுக்கு நம்பக்கூடிய ஒரு சகோதரர்கள் தான் எங்களுக்கு சொன்னார்கள். அந்த டைமில் நீதிமன்றம் நாடுவதற்கு யுத்த காலமாக இருந்துச்சு, எங்களோட உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்துச்சு. அதனால நாங்கள் அதை போகலை. ஆனால் இப்போ எல்லாம் சுமூகமாக இருக்கு. இப்போ எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு நிலவரம் ஒரு சுமூக நிலவரம் இருக்குது. அதுக்காக நாங்கள் அதை செய்கிறோம்
என்றும் குறிப்பிட்டார் காத்தாங்குடியைச் சேர்ந்த ஹாசிம் முகமது ஹனிஃபா.
மட்டக்களப்பிலிருந்து நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. சென்னைக்கு அருகிலுள்ள திருவள்ளூர் பகுதியில் ஒரு கட்டிடச் சுவர் இடிந்து விழுந்ததில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்த விவரங்களை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றிருந்த தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் வி எம் சுப்பையா அவர்களிடம் கேட்டேன்.
சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அலமாடி அருகே உள்ள உப்பரப்பாளையம் என்ற பகுதியில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக திடீரென தனியார் கிடங்கி ஒன்றில் உள்ள சுவர் ஒன்று இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக அந்த அருகில் குடிசை போட்டு அந்த கட்டிடத் தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவில் நடந்ததாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலையில் சில நபர்கள் அந்த வழியாக சென்ற பொழுது இந்த சுவர் இடிந்து விழுந்திருப்பதையும் அந்த குடிசை மீது விழுந்து அந்த குடிசைக்குள் சிலர் பலியாகி இருப்பதையும் கண்டு தீயணைப்புத் துறையிற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவர் மட்டும் அங்கிருந்து அந்த சம்பவ இடத்திலிருந்து உயிரோடு மீட்கப்பட்டார். அவர் உடனடியாக சென்னையில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதற்கிடையே மீதமுள்ள 11 பேரும் அது இடிபாடுகள் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இதற்கிடையே தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது.
இப்ப இந்த பலியாகி இருக்கின்ற 11 பேர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்கள், அதில் எவ்வளவு பேர் ஆண்கள் பெண்கள், பலியானவர்கள்ல குழந்தைகள் யாராவது இருக்காங்களா, அந்த தகவல் வெளியாயிருக்கா?
அது பற்றி தகவல் வெளியாகிருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பேர் பலியாகி இருக்காங்க. இதில் வந்து 4 பேர் பெண்கள், 6 பேர் ஆண்கள், 1 குழந்தை ஒன்றும் பலியாகி உள்ளது. இவர்கள் அனைவரும் ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். மீட்பு பணிக்காக ஆந்திராவிலிருந்தும் சில குழுவினர் வந்து இது பார்வையிட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த சம்பவ இடத்தில் பலியானவருடைய உடலை உடனடியாக அடையாளம் காண முடியாத ஒரு சூழல் எழுந்தது. இதனையடுத்து பலியான 11 உடல்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இவருடைய அந்த அடையாளங்கள் குறிக்கப்பட்டு உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. தொடர்ந்து இதற்கான விவரங்களை ஆந்திர மாநிலத்துக்கு தெரிவித்து அங்குள்ள ஆய்வுக்குழுவினர் வந்துள்ளனர். அவர்கள் இவருடைய உடலை அடையாளம் கண்டு இவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்கள் பின்னர் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னரே இந்த உடல் அனைத்தும் அவருடைய உறவினரும் ஒப்படைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு மீட்பு பணிகள் முழுமையாக முடிந்து விட்டதா?
இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறையினர் வந்த 1 மணி நேரத்தில் மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்றன. இந்த மீட்பு பணிகள் 1 மணி நேரத்துக்குள் முடிவடைந்து விட்டது. இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் வீரராக ராவ் சம்பவ இடத்திலே இருந்தார். அவர் இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் இதன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் பலியான குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் வழங்கப்படும் என்றும், இதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவருக்கு ₹50,000 நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் உடனடியாக அறிவித்துள்ளார். தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திலிருந்து ஆய்வுக்குழுவினர் வந்துள்ளதால் அவர்கள் இது குறித்து விசாரணை கொண்டிருக்கிறார்கள். இதோடைய ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை இதோடைய விவரங்கள் நிவாரணத் தொகை பின்னர் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த கட்டிடச் சுவர் இடிந்து விழுந்து 11 பேர் பலியான சம்பவம் தொடர்பில் இதுவரை யாராவது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா? அந்த கிடங்களை வந்து என்ன சேமிச்சு வச்சிருந்தாங்க?
அந்த கிடங்கை பொறுத்தவரை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது. அந்த கட்டடமானது சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்டிடமாகும். இந்த விபத்து நடந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த இடத்திற்கு அருகில் அவர்கள் காவலாளிகள் யாரும் இல்லை, சற்றும் தள்ளி இருந்திருக்கிறார்கள். ஆகிய அவர்களுக்கு இந்த சம்பவம் தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இந்த சுற்றுச்சுவரை பொறுத்தவரை சுமார் 40 அடி நீளத்திற்கு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. குறிப்பாக இந்த சுவருடைய உயரம் 15 முதல் 20 அடி உயரத்திற்கு சுவர் கட்டப்பட்டிருக்கின்றன. தரமில்லாத அளவில் கட்டப்பட்ட சுவரின் காரணமாக, இந்த மலைத்தூரின் காரணமாக சுவர் அப்படியே சாய்ந்து அந்த கூரை மேல் விழுந்து அந்த குடிசையில் உள்ள அனைவரும் அந்த சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இதற்கிடையே இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். காவலாளியிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் இந்த கட்டிடத்திற்கு உரிமையாளர் மற்றும் மேலாளர் உள்ளிட்ட 2 பேரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து தற்போது கைது செய்துள்ளனர். தொடர்ந்து காவல்துறை விசாரணைக்கு வருவதால் மேலும் சிலர் கைதாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதி, ஒரு அச்சம் நிலவுகிறது. குறிப்பாக இதுபோன்று புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடங்களில் குடியிருக்கவே மக்கள் ஒரு அஞ்சக்கூடிய ஒரு சூழலும் எழுகிறது. மழை காலங்களில் இதுபோன்று சுவர் இடிந்து விழுவதும் கட்டடம் இடிந்து விழுவதும் தொடர்கதையாகி வருவதால் இது தரமில்லாத பொருட்கள் பயன்படுத்துவதும் அதிகாரிகள் இதற்கு உரிய அனுமதி வழங்கும் பொழுது இதை சரியாக கவனித்துக் கொள்ளாததும் காரணம் என்றே மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது.
சென்னையில் உள்ள தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் VM சுப்பையா. அடுத்து பன்னாட்டு செய்தி குறிப்பொன்று. சீக்கிய ராஜவம்சத்தின் கடைசி மகாராஜா துலீப் சிங்கின் உடலை இங்கிலாந்திலிருந்து இந்தியா கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை இங்குள்ள சீக்கிய சமூகத்தினரிடமிருந்து இப்பொழுது வந்துள்ளது. இது பற்றிய BBCயின் செய்திக்குறிப்பு ஒன்றை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்தியாவில் சீக்கிய ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளரின் உடல் இங்கே கிழக்கு இங்கிலாந்தில் சஃபோக் வட்டாரத்தில் அமைதியான ஒரு நாட்டுப்புற கிராமமான எல்வர்டினில் 1893 புதைக்கப்பட்டது. இப்போது 100 ஆண்டுகள் கடந்து அவரது உடலை இந்தியாவுக்கு, அவரது சொந்த மண்ணுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கை பிரிட்டனில் இருக்கின்ற சீக்கிய சமூகத்திடமிருந்து கிளம்பியிருக்கிறது. 1838 லாகூர் ராஜ்யத்தின் மிகவும் பலமிக்க ஒரு ஆட்சியாளராக திகழ்ந்த ரஞ்சித் சிங்குக்கு பிறந்தவர்தான் மகாராஜா துலீப் சிங். அடுத்த ஆண்டே அவரது தந்தை இறந்து போக சிறிது கால குழப்பங்களுக்கு பின்னர் சீக்கிய ராஜ்யத்தின் அரியாசனத்தில் அமர்ந்தார் வெறும் 5 வயது நிரம்பிய இளவரசர் துலீப் சிங். உண்மையில் அவரது தாயும் மாமனுமே அப்போது ஆட்சியை கவனித்து வந்தனர். அதன் பின்னர் ஆங்கிலேயருக்கும் சீக்கியருக்கும் இடையில் 2வது போரும் வெடித்தது. இறுதியில் 1849 பிரிட்டிஷ் இந்தியாவுடன் பஞ்சாப் இணைக்கப்பட்டது. மகாராஜா துலீப் சிங் ஆட்சிப்பிடத்திலிருந்து அகற்றப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட தாயிடமிருந்தும் பிரிக்கப்பட்டு இன்று உத்தரப்பிரதேசம் இருக்கின்ற ஃபத்தேகரில் உள்ள பிரிட்டிஷ் அதிகாரிகளின் குடியிருப்புக்கு அனுப்பப்பட்டார். அங்கு பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி ஒருவரின் பொறுப்பில் வளர்க்கப்பட்ட சீக்கிய மகாராஜாவின் கையில் பைபிள் கொடுக்கப்பட்டது. மொழி, மதம், உடை என்று எல்லாமே ஆங்கில வாழ்க்கை முறையாக மாறிப்போக முழுமையான கிறிஸ்தவராகவும் அவர் மாறிப்போனார். சில ஆண்டுகள் கழித்து இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்ட இளம் மகாராஜா விக்டோரியா மகாராணியிடம் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் பிரிட்டிஷ் அரச குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமானார் இந்தியாவின் முன்னாள் மகாராஜா. அங்கே இந்தியாவில் தனிமையில் வாடிய மகாராஜாவின் தாயார் இனிமேலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக அமைய மாட்டார் என்ற கட்டத்தில் 13 ஆண்டுகால பிரிவுக்கு பின்னர் இங்கிலாந்தில் மகனுடன் மீளவும் இணைந்து கொண்டார். ஆனால் அதன் பிறகுதான் கதை மாறத் தொடங்கியது. மகன் இழந்த ராஜ்யத்தையும் சீக்கிய அடையாளத்தையும் தாய் நினைவூட்டினாள். பின்னர் தாயை மறக்க எகிப்திய கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் புரிந்த துலீப் சிங் 6 பிள்ளைகளை பெற்றார். ஆடம்பர வாழ்க்கை மாறி வறுமையும் ஆட்கொள்ளத் தொடங்க பிரிட்டிஷ் அரசின் ஓய்வூதிய பணத்தில் வாழ்க்கையை ஓட்ட முடியாத நிலையில்தான் இந்தியாவில் தன்னிடமிருந்து பெறப்பட்ட சொத்துக்களை திரும்ப தருமாறு அரசாங்கத்திடம் துலீப் சிங் கோரினார். பஞ்சாபை பிரிட்டிஷ் இந்தியாவுடன் இணைத்தது செல்லாது என்றும் அவர் வாதிட்டார். நட்டகடு கேட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு எழுதிய கடிதங்கள் எதுவும் வேலைக்காகவில்லை. அதன் பின்னர் 1886 இந்தியா நோக்கி கப்பலில் புறப்பட்ட துலீப் சிங் மீண்டும் சீக்கிய மதத்துக்கே மாறுவதாக தைரியமாக அறிவித்தார். ஆனால் சதி புரட்சி ஒன்றுக்கு வழி ஏற்படுவதை விரும்பாத பிரிட்டிஷ் அரசு கப்பலை இடைநடுவிலேயே மறித்து அவரை வீட்டுக்காவலில் வைத்துவிட்டு குடும்பத்தை பிரிட்டனுக்கு அனுப்பிவிட்டது. பின்னர் பிரான்சுக்கு அவரை இடமாற்றியிருந்த நிலையில் அங்கே பல ஆண்டுகால பரதேசி வாழ்க்கையின் பின்னர் 55வது வயதில் உயிரிழந்தார் சீக்கிய ராஜ்யத்தின் முன்னாள் மகாராஜா துலீப் சிங். அவரது உடலை உடனடியாக பிரிட்டனுக்கு வரவழைத்த அரசு அவர் குடியிருந்த எல்வர்டனுக்கே கொண்டு வந்து அங்கே கிறிஸ்தவ முறைப்படி புதைத்துவிட்டது. இப்போது அவரது சடலத்தை மீண்டும் தோண்டி எடுத்து இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டுமானால் இங்கிலாந்து திருச்சபையின் அனுமதி அதற்கு தேவைப்படுகிறது. தங்கள் கடைசி மகாராஜாவின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு செல்லும் கோரிக்கையில் வெற்றி அடைந்தே தீருவதுதான் மகாராஜா துலீப் சிங் 100 ஆண்டு அறக்கட்டளையின் நம்பிக்கை.
He wanted to be a Sikh. And it was his desire that he should go back to India.
ஒரு சீக்கியராகவே இருக்க வேண்டும் என்றுதான் அவர் நினைத்தார்.
இந்தியாவுக்கே செல்ல வேண்டும் என்பதும் அவரது ஆசையாக இருந்தது. சீக்கிய முறைப்படி அவரது உடல் தகனம் செய்யப்பட வேண்டும். அதனால் அவரது சொந்த மண்ணுக்கே அது அனுப்பப்பட வேண்டும். அவர்தான் எங்களது கடைசி மகாராஜா. முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சோகமான ஒரு அத்தியாயம்தான் அவரது வாழ்க்கை
என்றார் மகாராஜா துலீப் சிங் நூற்றாண்டு அறக்கட்டளையைச் சேர்ந்த ஜஸ்வீந்தர் சிங்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசுவாமி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் தமிழ்த்துறையின் நகைச்சுவை குறித்த தொடர் 13 பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். தமிழ்த்துறை நகைச்சுவை வரலாற்றில் நாகேஷின் காலம் நகைச்சுவையின் பொற்காலம் என்று கூறலாம். தனது பன்முக நடிப்பால் திரையில் நகைச்சுவையை எங்கோ எட்டாத உயரத்திற்கு எடுத்துச் சென்று விட்டார். அம்மை தழும்புகள் கொண்ட முகம் சினிமாவுக்கு ஏற்றதல்ல என்று பலரும் கருதிய காலகட்டத்தில் இவர் தமிழ்த்துறையில் 60களிலும் 70களிலும் கோலோச்சினார். ஒரு காலகட்டத்தில் நாகேஷ் இல்லாத படமே இல்லை என்ற நிலை. ஒரு வருடத்தில் மட்டும் இவர் நடித்த 58 படங்கள் வெளிவந்தன என்பது மாபெரும் சாதனையே. தமிழில் நகைச்சுவை சற்று தொய்ந்த நிலையில் இவர் அந்த துறைக்குள் நுழைந்தார். இவரை போன்ற டைமிங் உணர்வுடன் வசனங்களை பேசியவர் எவரும் இல்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள். திரைப்பட நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் கூறுகிறார்,
அன்றும் இன்றும் என்றும்னா அது திரு நாகேஷ் அவர்கள் தான். மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்லப்படுகின்ற கதாநாயகர்களை விட மிகச்சிறந்த நடிகர். ஒரு நடிப்பு என்று பார்த்தால் பல பரிணாமங்களை தொட்டவர் திரு நாகேஷ். எத்தனையோ படங்கள், அப்புறம் டெட்பாடியாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். டெட்பாடியாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டைமிங் சென்ஸ், நாய்க்கு சீசர்னு பேர் வச்சேன், செத்துருச்சு, சீசர்னு பேர் வச்சேன், சோறு வச்சியா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி பல விஷயங்கள் நினைவுபடுத்தி பார்த்தா அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் அவரோட சுமார் 150 வாரங்கள் நாகேஷை கேளுங்கள்னு ஒரு நிகழ்ச்சி இலங்கை வானொலிக்கு பண்ணினேன். எனக்கு ஒரு டைமிங் சென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு திரு நாகேஷுடைய பழகிய பழக்கம் கூட காரணமாக இருக்கலாம்.
நாகேஷ் தனக்கென தனியாக மேனரிசம் ஒன்றை உருவாக்கி கொண்டார். அங்க அசைவுகளை உருவாக்கி கொண்டார். ரப்பர் போன்று வளைந்து நடனம் ஆடுவார். பல திரைப்படங்களில் நடித்தாலும் இவர் அதிகம் பரிமளித்தது கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் தான். இவருடைய பன்முக திறமை வெளியே கொண்டு வந்தவர் கே பாலச்சந்தர். சர்வர் சுந்தரம் என்ற படத்தில் இவருக்கு முழுமையான நகைச்சுவை பாத்திரம். இறுதியில் சோகத்தை வெளிப்படுத்துவார். சிறப்பான நடிப்பு.
என்ன சௌக்கியமா?
யாரப்பா கேக்குற?
அப்பா கேட்டா. அப்பா சௌக்கியமா? கமலா வல்லியா?
இதோ இங்க இருக்கேனே.
அட, நீங்க தானே அது?
ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்?
இது என்னங்க ஆச்சரியம்? 10 பெண்கள் இருந்தா அதுல 2 கமலா கண்டிப்பா இருக்கணுமே.
ஏன் நிக்கிறீங்க?
இல்ல, மெட்ராஸுக்கே தண்ணி காவேரியில இருந்து கொண்டு வரலாமா இல்ல கிருஷ்ணாவில இருந்து கொண்டு வரலாமான்னு யோசனை பண்றாங்க. மகாபலிபுரத்துல இருந்துகிட்டு தண்ணி கேட்டா நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்?
சீக்கிரம் கொண்டாங்க. பாத்தி அடி, என்னென்னமோ பேசுறா. யாருடி இவ?
கிரீன்லாண்ட் ஹோட்டல் முதலாளி. டபரா செட்டை தூக்குறேன். டிரஸ் பார்த்தா தெரியலையா? சர்வருங்க.
மேஜர் சந்திரகாந்த் படத்தில் முதல் பாதியில் பாசமுள்ள அண்ணனாக, நகைச்சுவை நாயகனாக முழுக்க முழுக்க சிரிப்புட்டு விட்டு பின்னர் கொலை செய்து விட்டு தப்பிக்கும் மிக கனமான பாத்திரம். நீர்க்குமிணி என்ற படத்தில் படம் முழுவதும் நகைச்சுவை, சிரிக்க வைப்பார், குறும்புகள் செய்வார். இறுதியில் வெளிப்படுகிறது உண்மை, இவர் புற்று நோயாளி என்று. அப்பொழுது இவர் நடிப்பின் உச்சத்தை தொடுவார். குணச்சத்திர நடிப்பு. தில்லான மோகனாம்பாளில் சவுடால் வைத்தியாக மற்றவரை அண்டி பிழைக்கும் ஏமாற்றுக்காரன் பாத்திரம். அனுபவி ராஜா அனுபவியில் இரட்டை வேடத்தில் கலக்குகிறார். கிராமவாசியாக தூத்துக்குடி வட்டார வழக்கை பேசி இப்படியும் நடிக்க முடியுமா என்று வியக்க வைப்பார். சின்னஞ்சர் உலகம் என்ற படத்தில் காரணமின்றி பயப்படும் பாத்திரம். இன்னொரு படத்தில் மறதிமிக்க பாத்திரம். தான் யார் என்பதையே மறந்து விடுவார். இப்படி நம் வாழ்க்கையில் பார்க்கின்ற பல்வேறு மனிதர்களை தன் நடிப்பின் மூலம் நம் கண்முன் கொண்டு நிறுத்தினார் நகைச்சுவையுடன். இப்படியும் ஒருவர் நடிக்க முடியுமா என்று நம்மை பிரமிக்க வைப்பார். நாகேஷ் தான் தமிழ்த்துறையின் தலைசிறந்த சிரிப்பு நடிகர் என்பது பெரும்பாலான ஆய்வாளர்களின் கருத்து. பெரும்பாலும் நகர்ப்புற நகைச்சுவையையே பிரதிபலித்து வந்த தமிழ்த்துறையில் கிராமப்புற பாத்திரங்களும் உலபத் தொடங்கின. இந்த வகையில் நாகேஷ் காலத்திலேயே சுருளி ராஜன் என்ற நடிகர் மக்களை சிரிக்க வைக்க தொடங்கினார். இவருடைய குரல் இவருடைய நடிப்புக்கு ஒத்துழைத்தது. ஒரு வினோதமான குரல்.
நடிக்க விரும்புகிறவர்கள் நேரில் வந்து அணுகவும். பெண்களுக்கு தனி சலுகை. ரொம்ப
வெக்கப்படுறாப்புல இருக்கு. இங்க எல்லாம் வந்தா வெக்கமே வரக்கூடாதுங்க.
நான் புதுசு தானே.
போக போக பழகிடுவீங்க. மேடம் உட்காரலாமே, பேர சொல்லலாமா?
பேர்லயே
பெல்ல கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. நாங்க எடுக்க போற படத்துக்கு பொருத்தமான உடல் கட்டு.
என் குரல் எப்படி இருக்கு?
ஐயோ ஐயோ, குயில கொண்டுட்டீங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு வரத்தரலாம். ஆமா, நீங்க சைவமா அசைவமா?
ரெண்டும்.
அரசை உங்க நடைய கொஞ்சம் நான் பாக்கலாமா?
எப்படி என்னோட
அண்ணன் நடைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அண்ணத்தை பார்த்தது இல்ல, இனிமே பாக்குறதாக அபிப்பிராயமே இல்ல.
ஆனால் நகைச்சுவையில் இரட்டை அர்த்தங்கள் துணிக்க தொடங்கின. ஆபாசம் தலையெடுக்க தொடங்கியது இவர் காலத்தில் தான். அது திறமை வாய்ந்த சுருளிராஜனின் குற்றம் அல்ல, காலத்தின் கட்டாயம். அப்போதைய இயக்குநர்கள் மக்களின் ரசனை அப்படித்தான் என்று கூறி இரட்டை அர்த்த நகைச்சுவையை புகுத்தினார்கள். சுருளிராஜனை தொடர்ந்து கிராமிய பாணியில் நகைச்சுவையை உருவாக்கியவர்கள் கவுண்டமணி செந்தில் ஜோடிதான். லாரல் ஹார்டியை போல தமிழ்த்துறையில் முதல் நகைச்சுவை ஜோடி என்று இவர்களை குறிப்பிடலாம். கவுண்டமணி ஆரம்பத்தில் தனியாகத்தான் நடித்து வந்தார். 16 வயதுநிலை போன்ற படங்களில் பின்னர் செந்தில் அவருக்கு ஜோடியாக அமைய இரண்டு பேரும் தமிழ்த்துறையை கலக்கினார்கள். கவுண்டமணி நாடக மேடையிலிருந்து வந்தவர் என்பதால் அவருடைய நகைச்சுவை உரத்து ஒலிக்கும். நாகேஷை போல உள்ளடக்கமான சட்டில் காமெடியை இந்த ஜோடியிடம் பார்க்க முடியாது. பெரும்பாலும் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி எனப்படும் அபத்தமான நகைச்சுவையே தூக்கலாக இருக்கும். எல்லாம் தெரிந்த ஆல்ரவுண்ட் அழகுராஜாவாக எப்பொழுதுமே கவுண்டமணி நடிக்க, அப்பாவியாக அல்லது முட்டாளாக செந்தில் நடிப்பார். இவர்களுடைய நகைச்சுவையில் அறிவுக்கு வேலை இல்லை. இதோ இந்த புகழ்பெற்ற காட்சியில் சிந்திக்க என்ன இருக்கிறது?
என்னது? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
ரெண்டு.
ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இங்கே.
இன்னொன்னுதாங்க இது.
ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்க.
எவ்வளவு கொடுத்தேன்?
1 ரூபா.
1 ரூபாய்க்கு எத்தனை பழம்?
2 பழம்.
ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு இங்கே.
இன்னொன்னுதாங்க இது.
ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
பணம் வாங்கி சொன்னீங்க.
எத்தனை பழம்?
2 பழம்.
நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்?
1 ரூபா.
1 ரூபாய்க்கு எத்தனை பழம்?
2 பழம்.
ஒன்னு இந்த இருக்கு,
இன்னொரு பழம்
ரூபாய்க்கு எத்தனை பழம் 2 பழம் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா?
கேட்டனே.
கடைக்காரன் கொடுத்தானா?
கொடுத்தான்.
எத்தனை கொடுத்தான்?
2 பழம் கொடுத்தான்.
ஒண்ணு இந்த இருக்கு,
இன்னொன்னு.
சொல்ல போனால் கவுண்டமணி செந்தில் தங்களுக்கென்று தனி பாணியை வகுத்து கொண்டாலும் அறிவார்ந்த நகைச்சுவையிலிருந்து சற்று பின்னோக்கி தமிழ்த்துறையை கொண்டு சென்றார்கள் என்பதே உண்மை. நாகரிக கோமாளிகள் தமிழ்த்துறையின் நகைச்சுவை குறித்த தொடரின் 13வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
இனி ஓரிரு விளையாட்டுச் செய்திகளுடன் சீவகன்.
பிரேசிலில் நடக்கின்ற ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அரையிறுதி நிலையாட்டியிருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டிகளில் 32 நாடுகள் பங்கு பெற்றன. இதில் 4 நாடுகள் இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு முந்தைய கட்டத்தை எட்டியிருக்கின்றன. ஜெர்மனி, பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் நெதர்லாந்து அணிகள் அரையிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கின்றன. கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலிறுதி ஆட்டங்கள் நடைபெற்றன. முதல் இறுதி காலிறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி, பிரான்ஸ் அணிகள் மோதின. அந்த ஆட்டத்தில் ஜெர்மனி 1-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. 2வது காலிறுதி ஆட்டத்தில் பிரேசில் மற்றும் கொலம்பியா அணிகளுக்கிடையே நடைபெற்றது. இதில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. நேற்று 2 காலிறுதி போட்டிகள் நடைபெற்றன. முதலாவதில் அர்ஜென்டினா பெல்ஜியத்தை 1-0 என்று வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. 4வது நடைபெற்ற கோஸ்டரிக்கா நெதர்லாந்து போட்டி மிகவும் கடுமையானதாக இருந்தது. அது பெனால்டி கிக் மூலம் 4-3 என பிரேசில் வெற்றி பெற்றது.
சீவகன் வழங்கிய இந்த விளையாட்டு தகவல்களுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. இதனிடையே விம்பிள்டன் ஒற்றையர் ஆட்டத்தின் இறுதிப் போட்டிகள் லண்டனில் நடைபெற்று வருகின்றன.